நமஸ்காரம். குற்றாலத்தாங்கள் அமரர் டி கே சேவர்களோடு நெருங்கி பழகியவர்கள் தாங்கள் என அறிவேன். தங்களிடம் டி கே சேவர்களை பற்றி உரையாடி மகிழலாம் என்று கருதுகிறேன். தாங்கள் விளக்கம்
தருகிறீர்கள். நீங்க கவிஞர் ஆச்சு ரெட்டியாகவே, கவிஞரே கவிஞர் ரஜிகாமணியை பற்றி கேட்கறதுக்கு ரொம்ப ரசம், ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு உரையாடலா இருக்கணும் எனக்கு.
ரசிகமணி, டி கே சிதம்பரநாதன் அவர்களை தாங்கள் முதல் முதலாக எங்கு சந்தித்தீர்கள்?
முதல் முதலாவதாக 1924
செகண்ட் ரோம் படிச்சுட்டு
இருக்கேன். அப்பதான் முதல் தடவை பார்க்கறேன். அந்த காலத்துல சென்ட்ரேவியர் காலேஜ்னு பாளையங்கோட்டையில ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். மாணவன் தான். 1924 எங்க கல்லூரியில அவர்கள் அழைச்சு பேச சொன்னாரு. ஒரு மணி நேரம் பேச்சுனா ஒரே ஒரு ஆனந்த நிறைஞ்ச பேச்சு. அதாவது எது லட்சியமான பேச்சாக இருக்கணும்னு என்னுடைய உள் மனசு ஒரு டிட்டர்மின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், நிர்ணயம் பண்ணி அந்த பேச்சை கேட்டு விட்டதான ஒரு திருப்தி எனக்கு ஏற்படுது. 1924 தான் என்னுடைய முதல் சந்திப்பு. நான் ஒரு சின்ன பையன், அவர்கள் பெரிய மனிதர்கள், அந்த ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள். அவர்களோட படகுகளுக்கு எனக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கல. அவர்கள் என்ன உடனே அழைச்சிருப்பாங்க தெரியாது என்ன. ஆனா 34 வட்டத்தொட்டின்னு சசிகமணி வட்டத்தொட்டி ஆரம்பிக்காது. அப்போ நான் வக்கீலா அப்ப ஆரம்பிக்கிறேன் பாளையங்கோட்டையில. அப்பதான் என்னுடைய உறவு தொடங்குச்சுன்னு சொல்றோம். 1934
10 வருஷம்
முதல் பேச்சை கேட்டு 10 வருஷம் கழிச்சு.
எத்தனை ஆண்டுகள் அவர்களோடு நீங்கள் பழகி இருக்கின்றீர்கள்?
20 ஆண்டு காலம். அதாவது 1954 February 16 அவர்கள் மறைந்தார்கள். 1934 அந்த 20 ஆண்டுகள் பழங்கன்னா எனக்கு ஒரு தனி ஒரு சலுகை கிடைச்சது. கடைசி 4 ஆண்டுகள் அவருடைய ஆயுள் காலத்துல கடைசி 4 ஆண்டுகள் தினந்தோறும் போயிருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்களோட இருந்து உறவாடுகிற ஒரு உரிமை எனக்கு கிடைச்சது. நான் சிறுபுத்தூர்ல முன்சிபல் இருந்தேன். டிகேசி ராகமன்னா சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். ஹைகோர்ட்ல தென்காசிக்கு என்ன முன்சிபா போனோம், டிகேசி போய் கேட்டாரு. ஒரு சட்டம் இருந்தது, எங்க சொந்த ஜில்லாவில் போடக்கூடாது, ஜட்ஜி கிடையாது. இருந்தாலும் விதி விளக்காக டிகேசி எனக்கு ஒரு கம்பானியன் வேணும். கடைசி காலத்துல மகராஜன் கட்டவா என்ன தினமும் பார்க்கணும், எனக்கு பார்க்காம இருக்க முடியாது, அதனால நீங்க போடுங்கன்னு சொல்லி ராஜமன்னர் கேட்டு அவர் என்ன தென்காசியில முன்சிபா போட்டார். தினந்தோறும் நான் போயிட்டு வர்றது 3 மணி நேரம் இந்த டி கே சி சன்னதியில இருந்து அனுபவிச்சுட்டே இருந்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சு.
பெரிய பகிர்ந்தான் உங்களுக்கு அவரிடம் முக்கியமாக காணப்பட்ட பண்புகள் என்ன?
அதாவது நான் என்னுடைய தாயினுடைய அன்பு அனுபவிச்சிருக்கேன், என்னுடைய மனைவியினுடைய அன்பு அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்புன்னா அது சுத்தமான அன்பு வடிவான ஒரு பிரகிருதி. டி கே சி மாதிரி அவர்களுக்கு முன்னாலையும் நான் பார்த்தது இல்ல, பின்னாலையும் பார்த்தது. அதோட ஆனந்த மூர்த்தி, எப்ப பார்த்தாலும் ஆனந்தம். இங்க இத்தனையோ பெரிய பண்ணையார், இவ்வளவு சொத்துக்கள், எத்தனையோ வீடுகள், எத்தனையோ கவலைகள் இருக்கத்தானே செய்யும். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரே மகன் இருந்தார்கள். ஒரு ஆனந்தத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவமாக அவர்கள் இருந்தார். ஆகையினால ஆனந்தம் கடைசி காலத்தில் சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால நானும் என்னுடைய தமக்கியார் மேலமான ரொம்ப வேண்டிய போயிருந்தோம். நண்பர்களா வந்து உட்கார்ந்துருந்தாரு, நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ கடைசி பேச்சு என்னதுன்னு சொல்றேன்,
சொல்லுமா
உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ராவி சேர்த்து தழுவி அப்படி உறவாடணும்ங்கிற ஆசை எப்போதும் இருக்கும். இன்னைக்கு என்னமோ ஒரு ஆனந்த லோகத்துக்குள்ள மனசு இழுத்துட்டே போகுது, வெளியில வர முடியலையே, உங்களோட பேச முடியலையே. இதுதான் கடைசி வார்த்தை, ஆனந்த லோகத்துக்கு என்னுடைய மனசு இழுத்து கொண்டே போகிறது சொன்னார். கடைசி வார்த்தை
ஆனந்த வடிவமாக அவர்கள் தொடங்கினார் என்று தங்கள் நினைக்கிறேன்.
ரொம்ப சரி. உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர்களுடைய மகன், ஒரே மகன்,
ஆமா,
இறந்து போனாரு. ரொம்ப சோகம் ஏற்பட்டது. ஆனா 15வது நாள் கோக்கரேகால ராவணன் இந்திரஜித்து இறந்த சோகத்தை பற்றி ஒரு உண்மை பெருமாள் பேசி
அதுலேயே தன்னுடைய சோகத்தை அப்படியே இரண்டு ஒன்று முறை கலந்து அது ஆனந்தமாக மாற்றிக்கொண்டார்.
இதே
மாதிரி என்ன ஒரே மகனை இழந்து ரொம்ப மன தாங்க இருக்கிற காலத்துல நமது கவிமொழி கவிமொழி ஒரு பாட்டை பாடினாரு. அந்த பாட்டு வந்து சேர்ந்தது
கொஞ்சம் சொல்லுது
எப்பேற்பட்ட பாட்டு நாங்க எல்லாம் கூட இருக்கோம்
சொல்லுங்க.
சென்னையாளர் அவருடைய பேர்
சீதாரு
பீதா
நல்ல
ரசிகர் அவரும் நல்ல எழுத்தாரு. அவருடைய கதையெல்லாம் படிச்சிருக்கோம்
படிச்சிருக்கேன்.
ரொம்ப நல்லா இருக்கிறார். ரொம்ப அழகான மன்னர் மாதிரி அப்படி ஒரு ரூபத்துல அழகு அவர் எழுந்த உடனே எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. ஒரே மகனை இருந்த டிகேசியினுடைய நிலையை இப்ப சொல்ல
போறேன்.
இந்த பாட்டு வந்தது கவிமணிகள் எப்பாலும் போற்றும் இசைத்தமிழ் செல்வா என் அப்பா அழகிய செல்லையா நான் இப்பாடில் சிந்தை குளிர சிரித்தொளிரும் என் முகத்தை என்ன கண்டேன். இனி சிந்தை குளிர சிரித்தொளிரும் என் முகத்தை கண்டேன் இனி என்று முடிந்தது. அந்த வெண்பா வெண்பாவை பார்த்த டிகேசி சோகத்தால் மூர்ச்சியாகி விழவில்லை. வெண்பா கிடைப்பதற்கு முன்னால் சோகத்தால் மொத்துண்டிருந்த டிகேசி வெண்பாவை கேட்ட பிறகு பாடிய பிறகு தன்னை மறந்த ஒரு ஆனந்த சமாதிக்குள்ளே பூந்து விடுகிறார். பாடலை பாடி பாடி கிடைக்கிறார். இப்படியும் ஒரு அற்புதமான கவி தமிழுக்கு கிடைக்குமானால் உயிரை கொடுத்து கூட அதை வாங்க மறுபடியும் பாடலை கவுக்கத்தில் பாடுகிறார்கள்.
ரொம்ப பிடித்தமான ராக சாவேரி
காவேரி
ரொம்ப பிடிக்கும்.
சந்திராபாதர் இது மாதிரி சில பாருங்கள் கல்யாணி
சரி
இதெல்லாம் பாடி கலந்துவார்கள். இந்த பாட்டை கரெக்டா பாடுற போது என்ன நிலை ஏற்பட்டதுன்னா நாங்கள் இந்த காலம் இடம் கல்கோட்டை கட்டுந்து கலந்து போச்சு. என்ன எங்க இருக்கோங்கிறத மறந்துட்டோம். டிகேசி மறந்து விட்டார்கள். அதாவது மானிடம் என்ற டிகேசி செத்தான் என்ற டிகேசி எழுந்ததால் நான் சொன்ன மானிடம் செத்து போயிட்டான். கவிதைக்கு முன்னால மனுஷ டிகேசி இறந்து விட்டான். எந்த பாட்டு சிந்தை குளிர சிரித்தொழிரும் முகத்தை என்ன காண்பேன். இனி இந்த பாட்டை பாடிக்கொண்டே தன்னுடைய மகனை இழந்த துயரத்தை எல்லாம் மறந்து கவிதையினால் ஏற்படுகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு. அதுல கிடைத்தார்கள் எங்களை எல்லாம் கிடைக்க விட்டார்கள். காலம் இடமெல்லாம் கடந்து வந்தாரே அப்படி ஒரு நிலை. டிகேசி அவர்களுக்கு பிடித்தமான தமிழ் நூல்கள் இவை அவர்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. மற்றதெல்லாம் இல்ல சங்க இலக்கியத்துல எல்லாம் சிலதுதான் பிடிக்கும்
பிடிக்கும்
லிரிக்கல் குவாலிட்டி கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு சொல்றாரு. என்ன சொல்வாரு முத்தொள்ளாயிரம்
முத்தொள்ளாயிரம்
முத்தொள்ளாயிரம் திருக்குறள் கம்பராமாயணம் நந்தி கலம்பரம் கலிங்கத்து பழனி குத்தார பிரவஞ்சி பாரதி அப்புறம் தேசியவனர் கூட ஆய்வாசி அப்புறம் மாணிக்கவாசியர் சேவா நாயன்மார்கள் இவர்களையும்
சேர்த்துக் கொள்வார்
அவர்களுக்கு இதுதான் பிடித்தம். ஆனா சில பேர் எந்த கிராமரே படிக்கல அவரு அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் பதிவு அதெல்லாம் தப்பு. தொல்காப்பியத்தை அப்படி ஒரு அழகாரமா தெரியும்
தெரியும்.
ஆனா தொல்காப்பியமே சரியா எழுதப்பட்ட இலக்கணம் அல்ல என்பது அது சான்ஸ்கிருத்த பார்த்து காத்திருக்கிறது. தமிழுக்குன்னு அந்த அகத்தியம் தான் இருந்திருக்கு. அது எங்கே தொலைஞ்சு போச்சு. திரும்பி ஒரு தனி கிராமர் தமிழுக்கு எழுதணும் என்பது டிகேசி
கருத்து. ஆங்கிலத்தில் அவர்களுக்கு பிடிக்குமான ஆசிரியர்
ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் நல்ல ஹாஸ்யங்கள்லாம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ்
ஜெயம் கேட்கிறோம். அவருடைய நூல் தான் பிடிக்கும். ஏடி காண்டின் மாதிரி எஸ்ஐ எட்டு உலகத்திலே கிடையாது மாதிரி ஏடி காண்டின் அவுட் ஆஃப் த பிளவுல அந்த பெண் நேம்ல எழுதுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். பல நானும் டிக்கெட்டை கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆதரவர் ஏடி காண்டின். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படித்து அதனாலேயே என்னுடைய இங்கிலீஷ் ஸ்டைல் அது உருவாகிட்டு இருந்த எனக்கு படுது. ரொம்ப உயர்ந்த ஆச்சரியர். அதுக்குனால இந்த ராபர்ட் பர்ன்ஸ் ஒரு ஸ்காட்ச் கவிஞர், அவரை பத்தி ரொம்ப பிடித்தான். அடிக்கடி அவரே தமிழ் மாதிரி அவன் ஒருத்தன் தான் எழுதியிருக்கான் இங்கிலீஷ்ல, மற்றவனுக்கு எல்லாம் வராது கவிதை. எப்படி தமிழ்ல தான் கவிதை வரும், இங்கிலீஷ்ல எல்லாம் காமா தோமான்னு இருக்கும். அதாவது இப்ப ஒரு உதாரணம் சொல்லட்டும், டிபிஎஸ் சொல்ற உதாரணம் சொல்லுங்க. டைப் ரைட்டர் இருக்கு, அதுல இடியோடு பத்தாவிராமன் வந்திருக்காரு. அவர் இடியோடு பத்தாபிராம் அடிச்சா ஏ என்ன அடிக்கிறதுக்கு இடம் இருக்காரு, டிங் அடிச்சிடும் இல்லையா. அது மாதிரி எண்டாங் ரைம்ஸ்னு இங்கிலீஷ் கவிதையில கடைசியில தான் எதிர வச்சிருப்பான், டிங் அடிக்கும். எது பட்டாபிராமனோட டிங் அடிக்கும். அப்படி இல்ல, இனிஷியல் ரைங்கிறது தமிழ் கவிதையில அங்கிருந்து அப்படி பாஞ்சு இங்க வரும். எதுக்கு
எதுக்கு இங்க பாஞ்சு வரும்
இல்லையா, அதுக்கு இங்கதான் எல்லாம் வச்சிருக்கு. ஆனா இந்த ராபர்ட் பர்ன்ஸ் இருக்கேன், அவன் ஒருத்தன் தான் தமிழ் மாதிரி கவிதை எழுதியிருக்கான்னு சொல்றாரு. ஒரு ஒரு அழகிய பத்தி ஒரு பார்த்து, பட் டு சீ ஹர் வாஸ் டு லவ் ஹர் அண்ட் டு லவ் பட் ஹர் ஃபார் எவர். இதையெல்லாம் ரொம்ப நூல்பார்கள். அதுக்கு மேல ஜூவாலஜி பாட்டரி எல்லாம் ரொம்ப படிச்சிருக்கேன். நூல்கள் இதையெல்லாம் ரொம்ப படிச்சு விஞ்ஞான ஒரு பார்வையில நம்முடைய சமயத்திலாம் பார்த்தாரு. அதோடு அவருடைய ரசனையும் சேர்ந்துடும், அதாவது அழகுணர்ச்சி அதே சமயத்துல பகுத்தறிவும் சேர்ந்து கலந்து அப்படி எடுத்து கொடுக்கிற எடுத்து கொடுக்க ஒரு அழகு தனி அழகு. மற்ற சுட்டி எப்போ எப்படி தொடங்கப்பட்டது, அதன் அங்கத்தினர்கள் ஒரு சில பெயர்களை தாங்கள் சொல்லலாங்களோ அழகா பேசாம சொல்லலாம். எனக்கும் டிகேஜிக்கு முதல்ல ஒரு சண்டை வந்து போகும் சண்டை தான் அதுலதான் ஆரம்பம். ஒரு கூட்டத்துல ஏதோ பேசுறேன் நான், அந்த சின்ன பையன் அந்த காலத்துல என்ன தெரியும், பாரதி அந்த ஓமர் கையா வந்து நான் இங்கிலீஷ்ல பேசப்பேன். ஓஹோ, அதுக்கு தலைவர் டிகே இங்கிலீஷ்ல பேசுறா. அந்த காலத்துல அடிச்சு முழக்கலாம் இங்கிலீஷ், இங்கிலீஷ் அந்த உச்சாரணி கொப்பை விட்டு இறங்குறதே இல்ல. தமிழ் தான் கேவலம்னு நினைச்சிருக்காங்க. இங்கிலீஷ் படித்தவர்கள் எல்லாம் தமிழுக்கு ஆற்றுப்படுத்திய ஒரு வெறுமை அந்த டிகேசி கேள்வி. அப்ப நான் பாரதியார் ஓமர் கழக பத்தி பேசுறேன், டிகேசி தலைவர் இங்கிலீஷ்ல இன்விடேஷன் அடிச்சிருக்கிறார்கள். இவர் முன்னுரையில அன்பர் மகாஜன் அவர்கள் தமிழிலே பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். எனக்கு மகா கோபம், இன்விடேஷன் இங்கிலீஷ், இந்த மனுஷனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அதனால தமிழ்ல பேசுறாரு, என்னையும் தமிழ்ல பேசணும்னு சொல்றாரு இவரு. அப்படின்னா எனக்கு கோபம் அடிச்சு நொறுக்கணும். எனக்கும் தெரியாது, அவன் கேட்கறவனுக்கு தெரியாது, கை வெட்டு நான் தான் வாங்கினேன். பேசி முடித்த உடனே டீச்சர் சொன்னார், இது ஏதோ ரெண்டு மூணு கவிஞர்ல ஏதோ மொட்ட தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பாரதிய பத்தி பேசிருக்கா, ஓமர் கழகம் பத்தி பேசிருக்கா, இது ரெண்டையும் நண்பர் எதுக்காக சேர்த்தாருன்னு தெரியலன்னு இப்படி வேலை பேசி விட்டாரு. முன்னுரையில எனக்கு ரொம்ப கோபம். அப்படி இருக்கிற போது எனக்கு ஒரு இன்விடேஷன் டீச்சர் அனுப்புறாரு, இப்படி நாம எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடணும், அதுக்கு வரணும். நான் போன முதல் அவருடைய திவான் போதர், அவருடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், மகன பூஷணம், பி ஸ்ரீ ஆச்சாரியா, ஸ்ரீனிவாசராகவன்,
ஸ்ரீனிவாசராகவன்,
எம்ஆர்எம் சுந்தா,
சுந்தா,
நம்ம சோமு, சோமு கணபதினு இருந்தாரு,
இன்னொரு
எழுத்தாளர் எல்லாரும் அதுல அங்கத்தினர்கள். ஒரு மூணு மணி நேரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அது என்ன கம்மலுக்கு கம்பன் அனுபவிட்டு இருக்கிறதுனால வாடை ஜாங்கிரி அந்த வீட்டுல ரொம்ப ருச்சி. அந்த காபிய நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், தக்காளி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சுகமா இருக்கும், சுவையான பதார்த்தங்கள். எங்க கேள்வி பண்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன டிகே வீட்டுக்கு வட்டத்தட்டுக்கு போறியா, என்ன கம்மனுக்கு உப்பு காணாதுன்னு சொல்லுற, திங்கிறதுக்கு போற மாதிரி தங்கி சொல்லுறா. இல்ல அப்படி அதுல ராஜாஜி ஒரு அங்கத்துல கல்கி கல்கி அங்கத்துல பெரியார் வருவாரு, ரமசாமி பெரியார் வருவாரு, காமராஜர் வருவாரு. அரசியல் எதிரிகள் அங்க ஒன்னா செந்தரா வந்துருவா, டிகே செந்தாரத்துல மட்டமல்ல வெட்டத்தொட்டி அது இலக்கியம், அது நட்பு உறவை உண்டாக்கிட்டே இருக்கும். அரசியல் பகை உணர்ச்சி தான் உண்டாக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்றாரு. அதுக்கு மேல என்னன்னா பை இந்தியன் லீக்ல இந்த வண்டியை தள்ளிட்டு விலைக்கு விட்டு போவார் சுதேசி,
சரி
அவர் பேர் பை இந்தியன் லீக்
கிருஷ்ணர்,
சரி விட்டுட்டு போற ஹாக்கர்,
சரி
ஸ்வீட் ஹாக்கர், அவர் ஒரு மெம்பர். ஒரு ஹோட்டல் செர்வரா இருந்தவர் ராமையங்கர், ஹோட்டல் அவர் ஒரு மெம்பர். அந்த டிகே சன்னிதானத்துல இந்த ரிபப்ளிக் ஆஃப் லெக்சர் என்று ஒரு பெரிய ஜனநாயக உரிமை யாரு நன்றாக அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்து. அவர் பையன் ஜி கிருஷ்ணர் ராஜாஜியை காட்டு அதிக அந்தஸ்து தூக்கி வைத்து விடுவார்கள். அவர் ரொம்ப நல்லா அனுபவிச்சுருவாருன்னா ராஜாஜி அனுபவிக்காமல் இருந்துட்டா அவங்க பையன் ஜி கிருஷ்ணர்
தான் கவிதை.
அப்படி ஒரு பெரிய ஒரு ரசனை ஆனந்தம் அப்பேற்பட்ட ஒரு வட்டத்தொட்டி.
கல்கிக்கும் டிகேசிக்கும் உள்ள உறவு எப்பேற்பட்டது, அதனால் உண்டான இலக்கிய விளைவுகள் என்ன?
நல்ல கேள்வி கேட்டீங்க.
சொல்லுமா,
அதாவது கல்கிய தெரியாத காலத்திலேயே டிகேசி அவருடைய கட்டுரைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு. 27, 28, 29, 30 படித்துட்டு ஒரு நாள் டிகேசிக்கும் மகா மகோபாத்யாய டாக்டர் சுவாமிநாதையருக்கும் ரொம்ப நட்பு,
தமிழ் உலகத்தில் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவர் தமிழ் எழுத படிக்கிறார்.
தமிழ் எழுத தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த கல்கிங்கிறவரு. அதை நீங்க படிக்கணும் சாமிநாதர்கிட்ட சொன்னாரு. சாமிநாதர் ரொம்ப மரியாதை டிகேசியுடைய சொல்லுக்கு சொல்கிறவர், படிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவரே மாறிட்டார். சாமிநாதருடைய தமிழ் நடைய மாறி போச்சு. கல்கியை படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால எங்களுக்கு எல்லாம் பாடமா வச்சிருப்பாங்க சாமிநாதருடைய நூல்களை. அதாவது இந்த சேரப்பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 ஒவ்வொரு வாக்கியமும் 4 பக்கம் போய் முடியும், லேசா முடியாது. ஆனால் கல்கியை படிச்சதுக்கு பிற்பாடு அவர் அவருடைய தன்னுடைய நினைவுகள் எல்லாம் சுய சரித்திரம்
எளிமையான நடை.
அதனால கல்கிய அவர் பாராட்டின பாராட்டுதான் உண்மையான பாராட்டுறாரு. அதாவது அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும், கல்கிய அடிக்கடி சொல்லியிருக்க எழுதியிருக்க. ராஜாஜியும் டிகேசி எப்படி அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண பாதித்தார்
சொல்லுவேன்.
நான் என்ன எழுதினாலும் சரி,
சரி
நான் என்ன செய்தாலும் சரி, என்ன அதுல குற்றம் கண்டுபிடிச்சு கண்டிச்சு கண்டிச்சு என்ன வளர்த்தார் ராஜாஜி. ஆனா டிகேசி அப்படி இல்ல, நான் என்ன செய்தாலும் சரி என்ன எழுதினாலும் சரி அதுல இருக்கிற நல்லதை எடுத்து பாராட்டி பாராட்டி வளர்த்தார்.
ரெண்டு பக்கம்
அப்படின்னு கழிக்கு தருவார். இப்படி ரெண்டு பக்கமா என்ன வளர்த்தாரு ராஜாஜியும் டிகேசியும். அதுக்கு மேல சிவகாமியின் சபதமே ஒரு ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் அது, அது இன்ஸ்பிரேஷன். சிகேசியினுடைய இன்ஸ்பிரேஷன் இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் இப்ப உங்களுக்கு தொடப்பட
சொல்லுங்க.
சிவகாமியின் சபதத்துல கல்கி இருக்கிற முன்னோட கடல் ஓரத்து வெண் மணலில் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம், எங்க ரசிகமணி சிகேசி அவர்களும் இன்னும் இரு நண்பர்களும் நானும் இருந்தோம். வேறு மனிதர்களோ பிராணிகளோ கண்ணுக்கு எட்டிய தூரம் காணப்படவில்லை. மாமல்லபுரத்து கடற்கரை.
மாமல்லபுரம்
12 வருஷங்களுக்கு முன்னாள், அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து இந்த சிவகாமி சமுதம் முடிவாகுது. 36ல் இவங்க எல்லாம் அந்த மணல் கடல் கரையில உட்கார்ந்துருந்தாரு. 300 வருஷம் கழிச்சு
சரி,
மாமல்லபுரத்து கடற்கரை 12 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். ரசிகமணி அவர்கள் வழக்கம் போல கவிதையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். திடீரெழுத்தை கிழிச்சாச்சு, முன்பு விட்ட கூரை வந்து சொட்டாச்சு.
எனக்கு ராகம் இல்ல, என்ன பண்றது.
திடீரெழுத்தை கிழிச்சாச்சு, முன்பு விட்ட கூரை வந்து சொட்டாச்சு என்ற கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய பாடல் வரிகளை அழுத்தம் திருத்தமாக பாடி காட்டினார்கள் டி கே சி. கல்கி முன்னுரை அதுக்கு மேல சொல்ற, முன்பு விட்ட குறை வந்து சொட்டாச்சு என்னும் வரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை போல என்னை மதிமயங்க செய்தது. அந்த கடற்கரை மனதில் அதே மாதிரி வெண்ணிலதில் இதற்கு முன் எத்தனையோ தடவை நான் உட்கார்ந்திருந்ததாக தோன்றியது. முந்தைய பிறவிகளில் விட்ட குறைதான் இங்கே என்னை கொண்டு வந்து சேர்த்து இன்று இந்த கடற்கரை ஓரத்திலே உட்கார செய்திருக்கிறது என்று தோன்றியது. கடலிலே 1000 படகுகளும் கப்பல்களும் திடீரென்று காட்சி அளித்த கற்பனை காட்சி. ஆயனரும் சிவகாமியும் மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் பார்த்திபனும் விக்ரமனும் அருள்மொழியும் குந்தவியும் பொன்னரும் மல்லியும் கண்ணனும் கவலியும் சுரிகேசியும் நாகநந்தியும் என்னுடைய மனக்கண் முன்னால் பதவி
வந்தார்கள்.
செல்கியருடைய சரித்திரத்தை பத்தி பொன்னியின் புதல் வருங்கிற ஒரு புத்தகத்துல சொன்ன, பொதுவாக கல்கியின் படைப்பு மனத்தின் இயக்கத்துக்கு டிகேஜியின் நட்பும் விருந்தோபலம் வகை செய்தது என்று அவர் சொல்கிறார்.
கவர்னர்ஜெனரலாக இருந்த ராஜாஜிக்கும் டி கே சி அவர்களுக்கும் உங்கள் நட்பு எப்படிப்பட்டது?
பாலசரஸ்வதி நாட்டியத்தை நீங்க பாக்கணும், அதுவும் தனி அற்புத லோகம், அதை நீங்க அனுபவிக்கணும்னு அடிக்கடி டி கே சி ராஜாஜிக்கு சொல்றது. ராஜாஜி சேர்த்துட்டு அதெல்லாம் என்னது, அதாவது அது ஒரு இந்த கலைகளை இதெல்லாம் ஆனந்தத்துக்குரியது, ஆனந்தம் நமக்கு கூடாது, ரொம்ப தப்பான கொள்கை. அப்படி இருந்தார் ஒரு நாள் கட்டாயப்படுத்தி பாலசரஸ்வதிய ஒரு பெரிய கச்சேரி வைத்தாரு. பிச்சைக்கு விட்டு ராஜாஜிக்காக அந்த கச்சேரி கடல் ராஜாஜி தன்னமரந்த அனுபவிச்சுட்டே இருந்தார். 1.5 மணி நேரம் இந்த பாலசரஸ்வதினா வேற உலகம் ஆர்டிகுலேட் போர்சிங் இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொன்ன ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக் யாரு, பாலசரஸ்வதிய அவர் அந்த ஐகாட்டி விரல் இருக்கு, அது இந்த உலகத்திலேயே இந்த மோஸ்ட் ஆர்டிகுலேட் போர்சிங் இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அது பேசுற மாதிரி நாக்கு பேசாதுன்னா பேர்பட்ட ஒரு பெரிய சதை. அங்க ராஜாஜியா தன்னை மறந்து அனுபவிச்சுட்டு இருந்தார் 1.5 மணி நேரம். திடீர்னு சென்ஸ் ஆஃப் கில்ட் என்னமோ பாவம் செய்தோடு அவர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதே தப்பு. அந்த பொருளை உள்ளவர் போதும் நிறுத்தணும், ரொம்ப போதும், ரொம்ப நேரம் அனுபவிச்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்தி சொல்லிவிட்டாரு. பாருங்க எல்லாரும் நாங்களே ரொம்ப எங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட், சரி நிறுத்தி விட்டாரு. டி கே என்ன பண்றது ராஜாஜி சொல்ற போது நிறுத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் 5 வருஷம் கழிச்சு பெங்கால் கவர்னர் ஆன அதுக்குள்ள டிபிஎம்சியோட பழகி பழகி ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற பொருளாக்கி வந்து கவர்னரா இருக்கிற போது பாலசரஸ்வதிய அங்க பெங்காலுக்கு வரப்பள்ளி பரதநாட்டியம் ஆடத்தொன்னார். அதுக்கு அவர் தலைவராங்க. அதுல சொன்னார், பாலசரஸ்வதி இஸ் த கல்ச்சரல் அம்பாசடர் ஆஃப் சவுத். ராஜாஜி இப்படி மறந்துல டி கே சி இறங்கி 1 வருஷம் கழிச்சு நான் போயிருந்தேன். ராஜாஜி அடிக்கடி அவன் பாக்குறது. அவர் என்ன சொன்னார், ராஜாஜி டி கே சி பத்தி டி கே சி இருக்கிற போது சொல்லல, அதான் விஷயம். டி கே சி மறைந்து 14 ஆண்டுகளுக்கு பின்னால் 10/9/1967 கல்கியில் ஒரு கட்டுரை எழுதினார்கள் ராஜாஜி. ஆமா, கிருஷ்ணன் அவதாரத்தையும் டிகேசி அவதாரத்தோடு மிகுந்த துணிச்சலோடு ஒப்பு நோக்கி இருவரையும் பாராட்டி எழுதிய கட்டுரை அது. கட்டுரை தொடங்குகிற தோரணை கொஞ்சம் பாருங்க. சென்ற திங்கட்கிழமை கண்ணன் பிறந்த நாள். அந்த திங்கட்கிழமையே தமிழ் கவிதை தரும் மகிழ்ச்சியின் ரகசியம், தமிழ் வசன நடையின் முன்னேற்றத்தின் ரகசியம், தாளமும் ராகமும் சேர்ந்த நல்லிசையின் ரகசியம், அன்பின் பரம மகிழ்ச்சி, வேஷங்களின் பொன்மை அனைத்தும் நன்றாக கண்ட பூரண ரசிகமணி டிகேசி பிறந்த நாளும், ஹரியின் பூரணாவதார கண்ணனின் ஜென்ம நட்சத்திரமும் டிகேசியின் ஜென்ம நட்சத்திரமும் ஒன்றாய் சேர்ந்த திருவிழாவை மகிழ்ச்சியுடன் சென்ற திங்கட்கிழமை கொண்டாடினோம். இந்த திருவிழாக்கள் ஞானமும் அன்பும் நாட்டில் வளர செய்யும். யார் சொல்றா?
ராஜாஜி
ராஜாஜி. இந்த கட்டுரையில என்ன பண்ணிருக்காங்க? இந்த கட்டுரையில என்ன பண்ணிருக்க ராஜாஜி? ராமன் மகாவிஷ்ணுவின் நான்கின் ஒரு அம்சம். அதனால் கிருஷ்ண பகவான் அப்படி இல்ல, மகாவிஷ்ணுவின் பூர்ண அவதாரம் என்னும் உண்மையை பல காரணங்கள் தந்து ராஜாஜி விளக்குகிறார். சீதை இழந்ததும் ராமன் துயரம் அடைந்து பிரலாபித்ததை குறிப்பிட்டு விட்டு கண்ணனுக்கு துயரம் என்பதே
கிடையாது.
தான் சர்வேஸ்வரன் என்று உணர்ந்தவன் கண்ணன் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், மூடர்கள் கிளப்பிய அவவாதத்துக்கு பயந்து ராமச்சந்திரன் சீதா தேவியை காத்து கலப்பிவிட்டார். கண்ணன் இப்படி
செய்வானா?
ஒரு நாளும் செய்ய மாட்டான். இது ராமச்சந்திரனுடைய பெருமையை குறைக்கிறது என்று ராஜாஜி சொல்லுகிறார்கள். அவ்வாறாக கண்ணனே குறைவற்ற தெய்வம், உலகத்துக்கு வழிகாட்டியவன் அவனே என்று நிலைநாட்டிவிட்டு ஒரு அவதாரத்தை இன்னொரு அவதாரத்தோட ஒட்டு பார்த்துட்டு அதே மூச்சுல ராஜாஜி டிகேசியை வச்சு என்ன சொல்கிறார்கள்னா, கண்ண பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார், அதே நட்சத்திரத்தில் மற்றொருவர் அவதரித்தார், தமிழ் கவி காதலர் என்று பெயரை பெற்ற மகான் சிதம்பரநாத முதலியார் அவர்கள் ஸ்ரீ ஜெயந்தி என்றால் கண்ணன் பிறந்த நாள், டிகேசி பிறந்த நாள், என்றும் தமிழர் கொண்டாடும் நாள் என்று கட்டுரையை ராஜாஜி முடிக்கிறார்கள்.
இதை விட சிறப்பாக யாருமே சொல்ல முடியாது.
ஏன்னா எளிதில் யாரையும் புகழாத வாய் ராஜாஜியின் வாய், நிதானத்தை ஒருக்காலும் இழக்காத இதயம் ராஜாஜியின் இதயம். இந்திய தலைவர்கள் எல்லோருக்கும் பீஷ்மருக்கு பின்னால அறிவிலும் விவேகத்திலும் உறுதியிலும் சிறந்து நிற்பவர், சிறந்து நிற்கும் இந்தியர் ராஜாஜியே என்று பாராட்டுகிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக வைணவ பக்தி நிறைந்தவர் ராஜாஜி.
ராஜாஜி
அப்பேற்பட்டவர் பூரண டிகேசியும் பூரண ஹரியும் என்ற தலத்தில் தலத்தின் மூலம் இரு அவதாரங்களுக்கும் சம அந்தஸ்து கொடுத்து இருவரையும் ஒரு மூச்சிலேயே பாராட்டியிருக்கிறார் என்றால், டிகேசியை குறை கூறி கொண்டிருந்த அந்த தமிழ் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அந்த கல்வ தமிழ் பண்டிதர், இனிமேலாவது டிகேசியனுடைய பூரணத்துவத்தை அறிந்து டிகேசி காட்டிய இலக்கிய பாதையில் நடந்து
ரசிகமணி கவிதையை பற்றி இருந்த கொள்கை என்ன என்பதை கொஞ்சம் தாங்கள் விளக்க வேண்டும்.
அவர்கள் கவிதையை ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்,
அனுபவத்துக்கு
அனுபவத்திற்கு அது ஒரு கருவியாக
கருவியாக
வீட்டுக்கு வந்தாரு தென்காசியில் இருக்கிறார்கள். வேண்டாம், எனக்கு இந்த கடவுங்கிற தத்துவத்துல கவிதையா நிக்க முடியல, அந்த கவிதையில கருத்து கொடுத்தாதான் அதுல நான் மணிக்கணக்கில் இருக்க இருக்க முடியும். அதனால கடவுளை காட்டும் கவிதை மேல்
விஜயத்துடைய பாடல்கள் அந்த இது திருமறையும் நம்ம சுடிப்பு பாராட்டோம்.
அதனால அவரை சொல்றாங்க, பசுவை காட்டிலும் கன்று மேல், தாயை காட்டிலும் குழந்தை மேல், கடவுளை காட்டிலும் பக்தன் மேல்,
அவங்கள
கவிதையை காட்டிலும் ரசிகன் மேல்
சொல்றாங்க. ரசிகமணி தமிழ் பாடல்களையும் சிறப்பாக கம்பராமாயண பாடல்களையும் திருத்தியது சரியா? திருத்தியதற்கு உண்டான காரணங்களை விளக்க வேண்டும்.